நல்லாண்டவரே, இந்த நாளைக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி
சொல்லுங்க.
உங்கள் பிள்ளைகளா எங்கள் சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஆட்டி தேத்துங்க ஆண்டவரே, எங்களை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே, எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. எங்களை எல்லாரும் எங்கள் சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை கவனித்து பாருங்க. அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை நீ அறிந்துகொள். அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்துகொள்.
ஆமென்.
அல்லேலூயா. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட நேசருந்து பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதுகாக்க கட்டருந்து பயமே வேண்டாம். உன் பாரத்தை இறக்கி வை, உன் செல்வியை இறக்கி வை, உன் நுகத்தை இறக்கி வை. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. உன் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்
கொள்வான்.
இது போதும் ஆண்டவர் என்று சொல்லி நீ சொல்லலாம். என்னை விட்டுவிடும் ஆண்டவர் என்று சொல்லி நீ சொல்லலாம். இப்படியே ஒதுங்கி விடலாமே என்று சொல்லி நீ சொல்லலாம். ஆனால் ஒன்று புரிந்துகொள், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் உன்னோடு கூட
இருக்கிறார்.
எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா, எங்களை தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென்,
ஆமென,
ஆமென்.
திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் கடிதத்தின் நிருபம் 4வது அதிகாரம். எபேசியர் கடிதத்தின் நிருபம் 4வது அதிகாரம். எபேசியர் 6வது அதிகாரம். அதில் ஒன்றிலிருந்து 4வது வசனம் வரையும் வாசிங்க. ஒன்றிலிருந்து 4வது வசனம் வரையும் வாசிங்க.
பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. சாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக.
இன்றைக்கு கேணில் இதே செய்தியை நான் இங்கு பகிர்ந்து கொண்டு போறது. நானும் முடியுமான அளவுக்கு சிரித்து 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 இந்த செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது, அங்கே பார்த்தால் ஒரு தாய், அவ அழுது கொண்டே இருந்தா. அப்பொழுதுதான் நான் இங்கே ஒரு செய்தி ஒன்று ஆயத்தப்படுத்தின், அதை விட்டு நான் இந்த செய்தியை இங்கு கொடுக்கலாம்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் முடிவு செய்தேன் இல்லையா. இந்த வார்த்தை திரும்ப வாசிங்க.
பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய்க என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக.
பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படி. இதுல ரெண்டு விதமான, முதலாவது வார்த்தையிலையும் 4வது வார்த்தையிலையும் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிங்க. தகப்பன்மார் என்ன செய்யணும், அவர்கள் கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை நடத்தணும். விளங்க, இது ரெண்டும் மிக முக்கியமான வார்த்தைகள் இல்லையா. என்ன சொல்றது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தருக்குள்ளே தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது வேதத்தினுடைய கட்டளை, நியமம். அதை மாற்ற முடியாது. ஆகினாலே நான் அதை குறித்து நான் இன்றைக்கு நான் கணக்கு பேசாம அங்காலே அடுத்தடுத்த சில காரியங்களை நான் பேசலாம் சொல்லி நான் விரும்புகிறேன். உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கு, பூமியிலே நீ நீடித்த நாட்களாய் வாழுவதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா? உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். இன்னைக்கு எல்லாருக்கும் விருப்பம் என்ன தெரியுமா? நீடித்த நாட்கள் வாழ வேண்டும். யாருக்கு விருப்பம் இல்லை? யாருக்காவது நாளைக்கு சாகணும்னு சொல்லி விருப்பமா? இன்னைக்கு எப்படியாவது நான் மறித்து போக வேண்டும் சொல்லி விருப்பமா? இல்ல. விரும்பியோ விரும்பலையோ எல்லாருக்கும் விருப்பம் என்ன தெரியுமா? நான் நல்லாய் வாழன், பூர்ண வாழ்வு, பூர்ண ஆயுசு நான் பெறன், முடிமான அளவுக்கு நான் வாழ வேண்டும். ஆனால் எல்லாரும் அப்படி வாழ்வதற்கு அநேகர் ஓடுகிறார்கள், அநேக டாக்டர் போறாங்க, அநேக காரியத்தை செயல்படுத்துகிறார்கள். ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ நீடிய ஆயுசு நாட்களை சந்திக்க வேண்டுமானால் உன் தாயையும் உன் தகப்பனையும் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ணி, கனம் பண்ணி. இதுல மாற்றம் எதுவும் கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது? நீ கனம் பண்ணித்தான் ஆக வேண்டும் என்று. நீ ஆசீர்வாதமா இந்த பூமியில இருக்கணும் சொல்லி விரும்பினார். எல்லாரும் நாம செய்கிற பிள்ளை என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த நாட்கள்ல நம்ம மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய்மார் என்ன தெரியுமா? தங்கள் பிள்ளைகளை கணிந்து கொண்டு அவர்கள் தங்கள் தாய்மார்களை விட்டு விட்டார்கள். விளங்குறதா என்ன சொல்றேன்னு சொல்லி அவர்கள் தங்கள் பிள்ளை மீத கண்ணை நோக்கிக் கொண்டு அவர்கள் தங்களுடைய தாய்மார்களை விட்டு விட்டார்கள். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய், நீ எதை செய்கிறாயோ அதையே உன் பிள்ளைகள் உனக்கு செய்யும். அதுல மாற்ற முடியாது. மோசேக்கு விரோதமாக அவருடைய சகோதரர்கள் வந்து பெரிய அட்டவாசம் பண்ணினார்கள். பண்ணினு என்ன தெரியுமா நடந்துச்சு? ஆண்டவர் இங்கு வந்துட்டார். அப்ப மோசே சொன்ன விடும் அண்டவரே, அவங்களை விட்டுரு அண்டவரே, அது எங்க சகோதரன் பரவாயில்ல, ஆண்டவர் சொன்னார் நீ இரு பேசாம நான் பார்க்கிறேன். தேவன் தண்டிக்கவோ நம்ம பிள்ளைகளை மட்டும் நாம விட மாட்டோம். ஆனா தேவன் இறங்கி வந்தால் உன் பிள்ளைகளை உன்னாலும் காப்பாற்ற முடியாது, உன்னையும் தேவனத்தில் இருந்து காப்பாற்ற முடியாது இல்லையா? ஒரே சமூகத்தில் மூன்று அல்லாவிட்டால் நாலு சந்ததி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரே நேரத்தில் மூன்று அல்லாவிட்டால் நாலு சந்ததி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீ உன் பிள்ளை மீத கண்ணோக்கமாக இருக்கிறாய், உன்னுடைய தாய் தகப்பனை நீ விட்டு விட்டாய். உனக்கு நன்மை உண்டா இருக்கும்படி பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாய் என்பதே முதலாவது கற்பனை. இதான் முதலாவது சட்டம் உனக்கு. என்ன? தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. தாய் தகப்பன் என்பது மூன்று விதமான தாய் தகப்பன் இருக்கிறார்கள் தெரியுமா? மூன்று விதமான தாய் தகப்பன். ஒன்று, உன்னை பெற்ற உன்னுடைய தாய் தகப்பன். உன்னை பெற்ற உன்னுடைய தாய் தகப்பன் அவர்களை நீ கனம் பண்ண வேண்டும். அவர்களை நீ சரியாக அவர்களுக்கு முன்பாக நடக்க வேண்டும். ரெண்டாவது, அவருடைய அந்த லெவல்ல இருக்கிற மற்றவர்கள், உன்னுடைய தாய் தகப்பனுக்கு ஒப்பாக இருக்கிறவர்கள், உன் தாய் தகப்பனை போல அந்த வயதிலே இருந்து கொண்டு இருக்கிறவர்கள், சபையிலே சமூகத்திலே சமுதாயத்திலே உறவுகளிலே இருக்கிற அவர்களையும் நீ கனம் பண்ண. வேதம் சொல்லுகிறது நரைத்த தலைமுறைகளுக்கு முன்பாக எழுந்து நில், அவர்களை கனம் பண்ணி. நீதிமொழிகள் நீங்க பாத்தீங்கன்னா கனத்தை குறித்து எப்படி வளர வேண்டும் எப்படி என்று சொல்லி அருமையான வார்த்தைகள். இன்றைக்கு வாலிபர்களாக இருக்கிறவர்கள் எப்படி நடந்தீங்களோ, எப்படி நீங்க நடந்து கொண்டாலும், நீங்க எதை செய்தீர்களோ அதை திரும்ப உங்களுக்கு செய்வதற்கு ஒருவர் இருப்பார். நீங்க இன்றைக்கு அதே மாதிரி இன்றைக்கு உங்களுடைய தாய் தகப்பனை மறந்து நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதே மாதிரி செய்வதற்கு என்ன மருத்துவங்களுக்கு வந்துதான் ஆவார்கள். இது மாற்ற முடியாது, இது நியமம், இது வேதத்தில் கொடுக்கப்பட்டவை. அப்படி மாறி ஏதாவது நடந்தா எனக்கு சொல்லுங்க, அப்படி மாறி நடந்த சொல்லுங்க. இன்றைக்கு கண்ணீர் விடுகிற குடும்பங்கள் ஆயிரம் தெரியுமா? இன்றைக்கு ஜெர்மனியில கண்ணீர் விட்டுக் கொண்டு இருக்கிற குடும்பங்களுக்கு அளவில்லை, அதுவும் கிறிஸ்தவர்கள்.
அதுவும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவ தாய் தகப்பன், கிறிஸ்தவ ஊழியர்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டு மடிந்து போகிறார்கள் இல்லையா? நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய், நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். உனக்கு நன்மை உண்டாயிரு ஐயா, நீ கீழ்ப்படி இருந்தால் ஒரு காரியம் இருக்கிறது, என்ன தெரியுமா? அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம், உன் வாழ்க்கைக்கு, உன் பிள்ளைகளுடைய வாழ்வு நல்லா இருப்பதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம். நீ ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லையே. உன் தாயையும் உன் தகப்பனையும் அந்த இடத்திலே அவர்களுக்கு உயிராக இருக்கிறவர்களையும் கனம் பண்ணி தேவனுக்குள்ளே, அது வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை. உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, அது முதலாவது கற்பனை. அடுத்தது மூன்றாவது, உன் சபைக்கு கொடுத்திருக்கிற போதகர் அவருடைய மனைவி, அவர்கள் உனக்கு தாயும் தகப்பனாகவும் ஆவிக்குரிய தாய் தகப்பனாக வேதத்திலே நமக்கு உறுதிப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் நீ என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ணி அவர்களை நடத்த வேண்டும். அதை குறித்து வேதத்தில் பல பாடுகள் இருக்கிறது. தேவனுடைய ஊழியர்களை நீ எப்படி நடத்த வேண்டும்? அவர்களை கனம் பண்ண வேண்டும், அவர்களை துக்கப்படுத்தக் கூடாது. அது இதன் சொல்லி கனகாரியங்கள் இருக்கிறது இல்லையா? பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய பிள்ளைகள். அவர்களுக்கு நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள். அவர்கள் உங்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து நன்மையை தீமையை கருதி விசாரித்து உங்களை நடத்துவது அவருடைய மகா பிரதானமான பொறுப்பு. அவர்களை நீங்கள் கனம் பண்ணி நடத்த வேண்டியது அவசியமானது, அது முக்கியமானது. இல்லையோ இல்லையோ நீ கண்ணீர் விடுகிற நாள் ஒன்று வரும், நீ கலங்கி போகிற நாள் ஒன்று வரும், உன் வாழ்க்கை உடைந்து விடுகிற நாள் ஒன்று வரும், உன் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் அலைகிற நாள் ஒன்று வரும், நீ செய்தவர்கள் எல்லாவற்றையும் திரும்ப அளவில்லாமல் பெறுகிற நாள் ஒன்று வரும். ஆகையினாலே உனக்கு நல்ல வாழ்நாள் வரும்படி, உனக்கு நல்ல காலங்கள் உருவாகும்படி, உன்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் நல்லாய் வாழும்படி நீ செய்ய வேண்டியது ஒன்று, என்ன தெரியுமா? உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. உன் சபையில இருக்கிற முதியோர்களை நீ கனம் பண்ணுவாயாக. உன் போதகரை, உன் அவருடைய மனைவியை நீ கனம் பண்ணுவாயாக, இல்லையா? அடுத்தது நாலாவது வசனத்தை திருப்ப வாசிங்க.
பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக.
பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். இதுக்கு கொஞ்ச நேரம் நாங்கள் நிக்க போகிறேன். பிள்ளைகளை குறித்து வருகிறவர்கள் போதிக்கிறார்கள், போகிறவர்கள் போதிக்கிறார்கள், வீட்டிலே போதிக்கிறார்கள், வெளியிலே போதிக்கிறார்கள், சொந்தம்பந்தம் போதிக்கிறது, சமுதாயம் போதிக்கிறது, இந்த பேரன்ஸ் என்ன செய்யறாங்க இதுக்கு இல்ல, அதை குறித்து கொஞ்சம் பார்க்கணும் பாருங்க. ஏன்னு சொல்லிச்சுனால், அநேக பிள்ளைகளை, அநேக பிள்ளைகள் கண்ணீருக்குள்ளே கடந்து செல்வதற்கும், அநேக குடும்பங்கள் கண்ணீராக மாறுவதற்கும் தகப்பன்றா எடுக்கிற முடிவே பிரதானமான காரியம். வழங்குறதா? சில காரியங்களை நாம நேர விளக்கமாக போதிக்காததுனாலதான் அநேக முடிவுகள் பிள்ளையாக எடுக்கப்பட்டுக்கொண்டிருக்கிறது இல்லையா? அதனால நான் இதை குறித்து போதிக்கலாம்னு சொல்லி நான் விரும்பினேன். பிள்ளைகள், அவர்களுக்கு பேர் பிள்ளைகள், பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு உரிய முடிவை தான் எடுப்பார்கள். நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குவா, உன் வாழ்நாள் முழுவதிலும் நீ எடுத்த முடிவெல்லாம் சரியான முடிவா? தகப்பன் தாயாக இருக்கிறவர்கள் உங்கள் மனச்சாட்சி உங்களுக்கு முதலாவது எதிர் இல்லையா? ஒரு ஊழியக்காரன் சொன்னார், உனக்கு பிசாசு முதல் எதிரி கிடையாது, உனக்கு முதலாவது எதிரி யாரு தெரியுமா? உன் மனச்சாட்சி. அப்படி இப்ப பதில் சொல்ல நீ என்ன தெரியுமா? உன் பிள்ளைகளை குறித்த காரியத்திலே, உன் குடும்ப காரியத்திலே, உன் வாழ்க்கை காரியத்திலே நீ எடுத்த முடிவு எல்லாம் தேவனுக்குள்ளே சரியானதா? கடந்த கிழமை, ரெண்டு கிழமைக்கு முள்ள ஒரு ஊழியக்காரனுடைய மகள், அவர் பிள்ளைக்கு அடித்து விட்டார். பிரச்சனையோ பிரச்சனை, பிரச்சனையோ பிரச்சனை. இன்னைக்கு உன் பிள்ளை சேர்த்துக்கு வராமல் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்ன? சரி, அதை விடுங்க. உங்க பிள்ளைகள் இன்னைக்கு அதே தாய் தகப்பனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க சேர்ச்சிக்கு வராட்டில் அது வர்றதுண்டே கருப்பொருள் வேறையாக இருக்கலாம், ஆனா எங்களோடு அவங்க வரணும், எங்களோடு அவங்க வரணும். மற்றவன் என்ன நினைப்பான் என்ன குறிச்சு, மற்றவன் என்ன நினைப்பான் என்ன குறிச்சு, அவன் சேர்ச்சிக்கு வரணும் எப்படியாது, என்னோட வரணும் இல்லையா? இல்லையா? தவறா தவறான முடிவுகள் உங்கள் பிள்ளைகளை கண்ணீருக்குள்ளே நடத்திவிடும். தவறான காரியங்கள் உங்கள் பிள்ளை உங்களுடைய குடும்பத்தை கண்ணீருக்குள்ளே கொண்டு போய்விடும். அந்த வசனம் என்ன தெரியுமா? பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல்
நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக.
கர்த்தருக்கு ஏற்ற சிச்சனையா? கர்த்தருக்கு ஏற்ற சிச்சை, உங்களுக்கு ஏற்ற சிச்சை இல்ல. நான் நன்மையை கருதி பேசுகிறேன். வடிவாய் வழங்கிக் கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லையோ இருந்த நிலைமையில கூட உன் நிலைமை மோசமாகும், அவ்வளவுதான். கர்த்தரை கேட்டு சிச்சை, அது என்னது? எல்லா தாப்பன் எல்லா தாயுடைய விருப்பம் என்ன? நாம சொல்றது தான் பிள்ளைகள் செய்யணும், நாம எடுக்கிறது தான் முடிவு, நாம நடத்துகிறது தான் சரி. உங்களை விட பிள்ளைகள் அநேக வளர்ந்திருக்காங்க தெரியுமா? அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு வளர்ந்திருக்கிறத ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லை. என்னையா நீங்க வேற என்ன சொல்றது? கர்த்தருக்கு ஏற்ற சிச்சை, அது என்னங்க? அது என்னது? வேதத்தில் பிள்ளைகளை தேவனுக்குள்ளே நடத்தி ஊழியக்காரனாக்கி பெரியவர்கள் ஆக்கினவர்களும் இருக்கிறார்கள். வேதத்தில் பிள்ளைகளை தாறுமாறாக நடத்தி அழித்தவர்களும் இருக்கிறார்கள். இந்த பூமியில இந்த காலகட்டத்தில் தேவனுக்குள்ள பிள்ளைகளை சரியாக நடத்தி ஊழியக்காரனாக்கி நல்ல இடத்துல வைத்திருக்கலும் இருக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளை நடத்த முடியாத படிக்க நடத்தி சின்னாபின்னமாக்கினவர்களும் இருக்கிறார்கள். அது என்னது? தேவனுக்குள்ளே சிச்சை. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கோபம் விட்டாமல் அவர்களை எப்படி நடத்துங்க? தேவனுக்கு ஏற்ற சிச்சையில, அந்த சிச்சையில நடத்துங்கய்யா. எப்படி நடத்துகிறோம் பிள்ளைகளை? முடிவு. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், அவருடைய பிள்ளை அவருடைய தாப்பனை நேர பார்த்து பேசுவதில்லை, ஏன் தெரியாது இல்லையா? இப்படியும் தகப்பன் தான் இருக்கலாம் இல்லையா? அவங்க பிள்ளையை அவங்களுடைய தகப்பன் அந்த அந்த மகன் வந்து அவங்களுடைய தகப்பனை பார்த்து பேசுவதில்லை. இப்படி நின்று இப்படி பேசுவாங்க, இப்படி இப்படி பேசுவாங்க இல்லையா? அப்படி அப்படி இருந்து அப்படி சிவரை பார்த்து அப்படி அப்படி பேசிட்டு போவான். நல்லா பழகிற ஒருவன். ஏ, உலகத்தார் எப்படியும் தங்கள் பிள்ளைகளை நடத்தலாம், நீ தேவனுக்குள்ள இருக்கிற நீ தேவனுடைய பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும்? தேவனுக்குள்ளே கர்த்தரை கேட்டு சிச்சையில நடத்துங்க. பிள்ளைகள் பிள்ளைகள் மாதிரி தான் இருப்பார்கள். தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? பிள்ளைகள் மாதிரி தான் இருப்பார்கள். அதுக்குத்தான் பெயர் பிள்ளைகள் இல்லையா? புருஷன் புருஷன் மாதிரி இருப்பான், அதுக்குத்தான் பெயர் புருஷன் இல்லையா? அப்ப பிள்ளைகள் அதன் வயதிலே அதை செய்ய வேண்டியதை செய்துதான் ஆகும். இந்த அறிவில்லாமல் நடந்து கொள்கிறார்களோ என்னவோ தெரியாது இல்லையா? பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அதன் பயத்தில் அதான் செய்வார்கள். கிளாஸ் உடைச்சாலும் அடி, அதை போட்டாலும் அடி, குண்ட உடைச்சாலும் அடி, பேப்பர் கழிச்சாலும் அடி. சரியாயிரு. வேதம் சொல்லுகிறது, இவன் பிள்ளைகளுடைய காரியத்தில் பிரம்பை கையாடு. சரிதானே? வேதம் என்ன சொல்லுது? பிரம்பை கையாடு. இளைஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, வீட்டிலே அடி, பள்ளிக்கூடத்திலே அடி, டியூஷன்ல அடி, அவன் அடிவண்டாத இடமே கிடையாது. அவன் வாழ்வு என்ன ஆகிறது? அந்த பொடியோட வாழ்வு என்ன ஆகிறதுயா? வீட்டுல அடி, சரி அதை முடிஞ்சு டியூஷனுக்கு போவோம், அங்கேயே அடி, அதையும் முடிச்சுட்டு பள்ளிக்கிடும், அங்கேயே அடி, என்ன ஆகிறது? அதே டிசிஷன் தான் இங்கேயும் இல்லையா? அடி 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 அடி, எல்லாம் வெயிட் பண்ணது என்னத்துக்கு தெரியுமா? எப்படா எனக்கு 18 வயசு ஆகும்? உங்களால தானேயா உங்க பிள்ளைகளை நீங்கள் அப்படி நடத்துகிறீர்கள்? அவர்கள் அந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அதை கண்டுபிடி, அது உன்னுடைய பிரதானமான காரியமே. உங்களை எல்லாம் கொண்டு போய் வச்சு பள்ளிக்கூடத்தில் வச்சு படிப்பிக்கணும். ஏன்னு சொல்லிச்சுன்னா, அடிக்கடி நம்ம போதுகிற ரெண்டு விதமான உலகத்திலே நம்முடைய வாலிபர்கள் வாழுகிறார்கள். ஒன்று வீடு, அதுக்கு பேர் இலங்கை. இன்னும் ஒன்று வெளியில, அதுக்கு பேர் ஜெர்மன். சரியா? உங்களுக்கு ஜெர்மனே தெரியாது, விளங்கிட்டுதா? அவங்களுக்கு ஜெர்மனும் தெரியும், இலங்கையும் தெரியும். இலங்கை ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான், ஜெர்மன் கண நேரத்துக்கு இல்லையா? பள்ளிக்கூட டைம், வேலை டைம், பிரெஞ்சு டைம், பார்க் டைம், கிரில் டைம், எல்லா டைம் எங்க? ஜெர்மனில நித்திர வளர டைம். அதுக்கே இலங்கை நமக்கு தாய்நாப்பன் எப்படி பிள்ளைகளை நடத்துகிறார்கள் என்பதிலே தான் இருக்கு. அவருடைய வட்டி அப்ப நான் இன்னொரு கேட்கிறேன், அடிக்கிற பிள்ளையும் இன்ஜினியர் ஆகுது, அடிக்காத பிள்ளையும் இன்ஜினியர் ஆகுது. அப்ப அதுல என்ன வித்தியாசம்? ஏன் அது கஷ்டப்பட்டு இன்ஜினியர் ஆகணும்? நீ தாய்நாப்பன் தானே, ஏன் அடிக்கிறாய்? அடிப்பது தவறு என்று சொல்லி நான் பேசவரை இல்ல, அடியே அவன் வாழ்க்கைன்னு சொல்லி அது தவறு. விளங்குதா என்ன சொல்றது? அதே நேரத்தில் பிள்ளைகளை அடித்து வளர்ப்பதை நான் விரும்புவதில்லை. இது என்னுடைய அடித்து வளர்ப்பதை வெறுத்தி வழங்க, அடித்து வளர்ப்பது அது என்ன பொறுத்த வரைக்கும் வேதம், ஓகே வேதம் சொல்லுகிறது, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஒருக்கா ரெண்டு தரம் தட்டலாம் ஒரு பிள்ளைக்கு, அதையே வாழ்க்கையாக மாத்தினா அது உன்னை கண்ணீருக்குள்ளேயே நடத்திவிடும். உன் பிள்ளைய நடத்துதோ இல்லையோ அது வேறு பிரச்சனை. தாய் தப்பனாய் இருக்கிற உங்களை அது கண்ணீருக்குள்ளேயே நடத்திவிடும். நீங்களும் வெளியே வாழுகிறது போல வாழாதீங்க, வெளியிலே இருக்கிறவர்கள் எடுக்கிற முடிவுகளை போல எடுக்காதீங்க. கிறிஸ்தவர்களாக எடுங்க, தேவனுக்குள்ள எடுங்க, தேவனுக்கு ஏற்ற சித்தையில உங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுடைய மென்டாலிட்டியை குறித்து கொஞ்சம் சொல்லுவீங்களா? அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்களா? ஒன்றுமே உங்களுக்கு தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாது. ஹேமல்ல இருக்கிற பிள்ளைகள் எப்படி யோசிக்கிறாங்க ஒன்றுமே தெரியாது. ஆனா கண்டதுக்கும் கடிச்சு, கண்டதுக்கும் உதச்சு, கண்டது அதுல நீங்க ஸ்பெஷலிஸ்டுகள், நீங்கெல்லாம் பெரிய ஆக்கள். இதுல நான் தாய் தப்பு நல்லா விளைய கொள்ளுங்க, நன்மை இருந்தா பெற்றுக்கொள்ளுங்க. இல்ல நீங்க நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இலங்கை இல்ல, நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பது இலங்கை இல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள்ல கிறிஸ்தவ தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமா நின்று வாழுகிறோம். பிள்ளைகளுடைய போக்குகள் கண்ணீர்ல முடிகிறது. ஏன் நான் சொல்லல, உங்க பிள்ளைகள் பிசுகி போவதற்கு வெளிவிடுங்கன்னு சொல்லி, ஆனா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எவ்வளவுக்கு சரியாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய வேண்டும். வழங்குறதா? அதான் நம்ம கேட்டேன், நீ இன்னைக்கு இதுவரைக்கும் எடுத்த முடிவெல்லாம் சரியான முடிவா சொல்லு? உன் பிள்ளைகளை குறித்த காரியத்தில் நீ எடுத்தது எல்லாம் சரியா? இல்லைங்க, இல்ல. சில பேருக்கு தெரிந்தும் அதை ஒத்துக்கொள்ள விரும்ப மாட்டார்கள், விரும்பவே மாட்டார்கள் இல்லையா? நாமளே பிள்ளைகளை கஷ்டத்தில் நடத்தி, நாமளே பிள்ளைகளை துன்பத்தில் நடத்தி, நாமளே அவருடைய வாழ்க்கைகளை கெடுத்து விடாதபடிக்கு கவனம் உள்ளவர்களாக இருப்போம். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தவறாக நடத்துவது உங்களுக்கு தெரியாது, தெரியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள், சரியான காரியங்களை தாய் தகப்பன்மார், இதுக்கு சில உதாரணங்கள் சொல்றேன், வடிவ கேட்டுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நான் சொல்லி அதை கேளுங்க சொல்லி எனக்கு இங்கிலீஷ் சிரிப்போர் பக்கம் என்ன செய்யறேன்னு சொல்லுங்க. நாம இலங்கையில இருக்கிற தாய், இலங்கை தாய் தகப்பன்மாருக்கும் ஜெர்மன் தாய் தகப்பன்மாருக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு, சரியா? சில வித்தியாசங்கள். அது எப்படி சொல்லிச்சுன்னா, இந்த ஜெர்மன் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் மெக்னாஸ்ல வேலை செய்கிறபடினால இந்த பிரச்சனை கொஞ்சம் தெரியும். இந்த ஹாப்பி மேல் பாக்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? கிண்டர் மெனு, அந்த பாக்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த பாக்ஸ் வேண்டதுக்கு ஒரு புள்ளிய கூட்டிட்டு ஒரு தாய் வர்றா, வந்து இந்த கஸ்டவில நிப்பாட்டி போட்டு, அவன் என்ன தெரியும் மக்கப்பா உனக்கு என்ன வேணும்? அந்த தாய் அந்த புள்ளிய பார்த்து கேட்கறது என்ன தெரியும், உனக்கு என்ன வேணும்? அது சொல்லு. அது யோசிக்கிட்டு அதெல்லாம் யோசிக்கும், ஒன்றண்ட யோசிச்சு ஓகே இதுதான் வேணும்னு சொல்லு. அதுக்கு பிறகு அடுத்தது யோசிக்கும், என்ன தெரியும் அடுத்த பாயிண்ட் அது என்ன தேவை? அதுக்கும் பிறகு யோசிக்குமா, பொம்மைஸ் வேணுமா, சலாட்டு வேணுமா, அது வேணுமா, இது அது யோசிக்கும். அதுக்கு பிறகு அதை சொல்லு, அது முடிஞ்சது. அதுக்கு பிறகு விளையாட்டு ஜாமான் வேணும்னு சொல்லி சொல்லு, நான் விளையாட்டு ஜாமான் தேடுவோம், ஒன்றண்டா தேடுவோம், எட்டு பத்தன் இருக்கும், ஒன்றண்டா தேடி தேடி தேடி. உனக்கு என்ன வேணும் இதுக்கு? இது உருண்டையா இருக்கு, இது வேணாம் இது வேணாம், அதுதான் வேணும், அதை மாத்தி எடுத்துக்கொள். ஓகே, அதுவும் முடிஞ்சதையா? தண்ணி குடிக்க போறேன், ஜூஸ். எந்த ஜூஸ் வேணும்? கோலா. கோலா உனக்கு கிடையாது, அது ஒரு சரியான முடிவு. இட்ஸ் ஓகே, கோலா உனக்கு கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா நீ முடிவெடுக்கலாம், பண்டா வேணுமா, ஸ்ப்ரைட் வேணுமா, ஜூஸ் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, எது வேணும். ஆனா கோலா மாத்திரம் கிடையாது உனக்கு. அப்ப அந்த புள்ள யோசிக்குது, நின்று யோசிக்குது, நின்று இல்லையா? வேண்டது ஒரு மூன்று ரூபா செஞ்சது தான் அது. ஆனா அதுல இருந்து யோசிக்கிற டைம் இருக்கு பாருங்க, அது பெரிய டைம் பாருங்க. நான் அந்த வேலை செய்யறவங்க சொன்ன பாருங்க, நான் எல்லாம் பிள்ளையில விரும்புறேன் நாங்க, ஆனா இந்த ஹாப்பி மேல் வேண்டவர் பிள்ளையில எனக்கு பிடிய சரியா என்ன சொல்றேன்னு சொல்லி, எனக்கு பிள்ளையில விருப்பம் ஓகே, ஆனா இந்த ஹிண்டர் மேல வேண்டவர் பிள்ளையில எனக்கு பிடியாது. அதுல நின்று கொண்டு யோசிச்சு இதுல பிரச்சனை என்ன, அந்த தாய் அந்த தகப்பன் அதுல நின்று என்ன தெரியுமா, என்ன விருப்பம் சொல்லி, என்ன வேணும் உனக்கு சொல்லி, அதுதான் இது என்ன என்ன யோசிப்ப சொல்றது சரிதானே. நல்ல காலம் எங்கிட்ட மெக்ட்ரைஸ் கிடையாது, உங்க மெக்ட்ரைஸ் என்ன கேதி இல்லையா, ஆனா என்ன வேணும் சொல்லி. அந்த தாயும் அந்த தகப்பனும் அந்த பிள்ளைக்கு பக்கத்துல நின்று அந்த பிள்ளனுடைய விருப்பத்தை கேட்டு அதை ரசித்து அதை ருசித்து இதை வேண்டி தரவா வேண்டாமா, சரியா அந்த புள்ள விளையாட்டுத்தாம மாத்தி வேண்டிட்டு போயிட்டு, அந்த தாய் திரும்ப வருவா, வந்து சொல்லுவாங்க இந்த விளையாட்டு இந்த மாணிக்கு பிடிக்க இல்லையாம, எனக்கு அந்த விளையாட்டு வேணும்னு சொல்லி வர்ற தாய் தகப்பன்மார் அந்த பிள்ளைகளை விட பெரிய கில்லாடிங்க பாருங்க. பந்து போட்டு அலட்டி என்ன, பத்து விளையாட்டு போட்டுட்டு நின்று அவங்களை விட பிள்ளைகளை விட இவங்க தான் அலசுவாங்க நின்று, எந்த பிள்ளைக்கு அது வேணும் இல்ல, எந்த பிள்ளைக்கு இது வேணும்னு சொல்லி. அது முடிஞ்சது இல்லையா, அவங்க போயிருவாங்க இல்லையா? இப்ப ஸ்ரீலங்கா வர்றாங்க, வந்து நண்டு என்ன பசிக்குதா அவனுக்கு, ஓகே வா 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 வா, நீங்க ஐயா இதுல பெரிய பிரச்சனை இல்ல, உன் புள்ள விரும்புறத நீ வேண்ட போற, ஏதோ வேண்ட போற, ஆனா அவன் விரும்புறத வேண்டி கூட நல்லா இருக்கும் இல்லையா? அந்த பிள்ளையை சந்தோஷம், அது போய் அழுது ஒன்று இருக்கு, அந்த பிள்ளையாடிச்சாமான் இல்ல, நீ அதை உடைச்சிருவ, உடைக்கிறது தானே வேண்டது, பிள்ளையாடிச்சாமா பின் என்னதுக்கு வேண்டது, என்ன அவன் பென்ஷன் போய்க்கு கொண்டு போறதுக்காக வேண்டது, பிள்ளையாடிச்சாமா ஏன் வேண்டி கொடுக்கிறோம், அது அந்த டைமுக்கு அதை உடைச்சி அடிச்சு நொறுக்கிறது தான், வேற என்னதுக்கு வேண்டது. ஏயா பேரண்ட்ஸுகளே, உங்களுக்கு வந்து இந்த விளையாடிச்சாமான் எங்க ஐயா, எங்க உங்களுக்கு வேண்டி தந்த விளையாட்டு ஜாமான் எல்லாம் இப்ப எங்க, உங்க பிள்ளைகளை நீங்க இப்படித்தான் நடத்துறீங்க, இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது சரியா, உங்க பிள்ளைகளை நீங்க இப்படித்தான் நடத்துறீங்க. அந்த பிள்ளைங்க அடுத்தது கேட்க போறீங்களா, ரெண்டு தாய் தப்பன் மாதிரி காய்ச்சிட்டு இருந்தாங்க, ரோசா சொன்னவ, ரோசா என்ன சொன்னா, நாங்க மெட்ராஸ்ல தான் ஃப்ரூஸ்டிக் செய்யணும் சரியா, சரியா யோசிப்பையா, ரோசா என்ன சொன்னவன், இவங்க எங்க போறாங்க, பிக்னிக் போறாங்க, தாய் தப்பா பிக்னிக், சரி நானும் கவனிச்சு கொண்டிருந்த யாரா இந்த ரோசான்னு சொல்லி இல்லையா, இந்த பொண்ணு கிடு 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 வருது, இவங்க பேர் தான் ரோசா, விளங்கிச்சா நான் சொல்றது சரிதானே, கிடு கிடு ரெண்டு வருது இதுக்குள்ளால, இல்லைங்க ரோசா சொன்னது இன்னைக்கு நாங்க ப்ரூஸ்டிக் செய்யறது மெக்டானஸ்ல தான் சொல்லி. இந்த ரோசாக்கு இருக்கிற மரியாதையை பாருங்க, வயசு அஞ்சு, மரியாதை எப்படி இருக்கு தெரியுமா, என்ன தெரியுமா புரிஞ்சு கொள்றது, அவன் பிள்ளை கனம் பண்ணி அவன் தன்னுடைய போட்டில் ஏற்றி கொள்றான், அதனுடைய வாட்டை அவன் கனப்படுத்திக் கொள்றான், அந்த வாட்டை அது அதிகாரத்தை கொடுக்கிறது, அந்த வாட்டை அவன் தன்னோட இழுத்துக் கொள்ளுகிறான். ஸ்ரீலங்கன்ஸ், ஸ்ரீலங்கன்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க, பசிக்கு என்ன ஃப்ரீஸ்டுக்கு இல்லை, புரிஷ்டிக்கே நமக்கு தெரியாது, புரிஷ்டிக்கா என்ன புரிஷ்டிக்கா, அது பட்டரம் பானு வரைக்கும் வேற எடுத்து பூஜை சாப்பிட்டுக்கு, இதுதான் புரிஷ்டிக். பிள்ளைகளுடைய வார்த்தைகளை நீயே கவனிக்கிறது இல்ல, உன் பிள்ளைகளை நீயே மரியாதை கொடுத்து நடத்துறது இல்ல, அடுத்தவையே உன் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும், உன் பிள்ளை நீயே கனப்படுத்துறது இல்லையே, அர்த்தமையே உனக்கு செய்யணும். உங்கள் பிள்ளைகளை நடத்துக்கிறது ஜெர்மன், ஜெர்மன்ல ஜெர்மன்ல படிக்கிறவங்க ஜெர்மன் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும், சொல்றதை கேளுங்க. ஒரு பிள்ளை மற்ற பிள்ளைகளை விட ஒரு மாதிரி நடக்கும் சொல்லிச்சுன்னா அதுக்கு காரணம் அவங்களோட தாய். தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? சொல்றீங்க. அவங்க தாய் அந்த பிள்ளையை எப்படி நடத்தினார்களோ அப்படித்தான் அந்த பிள்ளை நடக்கும். இது வந்து ஆராய்ச்சியினுடைய முடிவு. ஒரு ஆராய்ச்சி செய்வாங்க, இந்த பிள்ளை ஏன் இப்படி இந்த நேரம் சுடுதண்ணி மாதிரி இருக்குது, இந்த நேரம் கத்தி குளருது, இந்த நேரம் வாக்கில பார்த்தா கோவப்படுதே. அவங்களுடைய தாய் இந்த சூப்பர் நன்னி பார்த்திருக்கீங்களா? பார்க்காதவங்க மாதிரி நடியாதீங்க. சூப்பர் நன்னி பார்த்ததுல தாய் தப்பிள்ளையும் அநேக பிள்ளை இருக்கிறது. தெரியுமா? தெரியாதா? தாய் தப்பிள்ள ஏன்னா அவங்க அநேக டைம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இல்லையா, அவங்க டைம் அந்த பிள்ளைகளோட பரிமாறிக்கொள்றது இல்ல, அந்த பிள்ளைக்கு தேவையானதை நடத்தி கொள்றது இல்ல, அந்த பிள்ளைக்கு தேவையானது. இங்க பாருங்க, எத்தனை பேர் தாய் தப்பன்மார் உங்கள் பிள்ளைகளோட புட்பால் விளையாடுனீங்க? சும்மா சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளோட புட்பால் விளையாடினாக்கள் கிடைக்கவே கிடையாது பாருங்க. ஆனா ஜெர்மன்ஸ் கேளுங்க, ஜெர்மன் நீங்க பாருங்க, அவங்களோட பிள்ளைகளோட தான் அவங்க புட்பால் விளையாடுவாங்க. அடிப்பாங்க பிள்ளைகளோட, அவங்க புட்பால் விளையாடுவாங்க. நல்ல காரியத்தை ஜெர்மன்ஸ் இருந்து பெற்றுக்கொள், தேவையில்லாத விட்டுடு. நீங்களே உங்க பிள்ளைகளை தவறான வழியிலே நடத்தி, உங்க பிள்ளைகளை கண்ணீருக்குள்ளே நடத்தி கடைசியில் நீங்களும் என்ன செய்யறீங்க? கண்ணீருக்குள்ளே தான் வாழுகிறீர்கள். ஏயா இது? ஏ நான் பிரசங்கிக்க இப்படி சிரிச்சு சிரிச்சு பிரசங்கிக்க ஒரு தாய் அழுகிறான்னு சொல்லிச்சுன்னா என்னையா இது? நானும் விடுறாங்க சிரிச்சு சிரிச்சு பிரசங்கிச்சு. அடப்பா, இன்னைக்காவது சிரிச்சு சிரிச்சு பிரசங்கிப்போம் சொல்லி பிரசங்கிச்சு அங்க அழுதுட்டு இருக்கீங்க, என்ன செய்யறதுன்னா? நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்கிறது? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நடத்துகிற விதம் எப்படி இருக்கிறது? உங்க பிள்ளைகள் சேர்ச்சிக்கு வரல அதனுடைய காரணம் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அது தெரியாது உங்களுக்கு, ஆனா நீ வரணும், வா. அதுக்கு அடி, அதுக்கு அடி. பிரச்சனை என்னையா? ஒரு சின்ன கிளாஸ் உடைஞ்சிட்டா அதுக்கும் அடி. நான் இன்னைக்கு கல்வியில் செஞ்சு பாருங்க, உங்க பிள்ளைகள் கிளாஸ் உடைச்சா என்னத்தை வந்து கேளுங்க? நான் தரணும் இல்லையா? எங்களுடைய அம்மா கணக்கு அடிக்கி வச்சிருக்கா வீட்டுல, எல்லாருக்கும் கிளாஸ் தான். ஆனா பிள்ளைகளுக்கு அடிக்காய, கிளாஸுக்கு போய் பிள்ளைகளுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லி தெரியணும் இல்லையா பிள்ளைகளை? அதான் எனக்கும் கிடையாது. அடியாத பிள்ளையும் இன்ஜினியர் தானே ஆகுது, அடிச்ச பிள்ளையும் இன்ஜினியர் தானே ஆகுது. ஏய், ஒன்று கஷ்டப்பட்டு வரணும், ஒன்று கஷ்டப்படாம வருது. ஏன் சொல்லுங்க? பிள்ளையில பிள்ளையா இல்ல வளர்ப்பில பிள்ளையா? பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலே அவங்களை நடத்துங்க. கர்த்தருக்கு ஏற்ற, உங்களுக்கு ஏற்ற சிச்சையில இல்ல. நீங்க நினைக்கிறது, நீங்க எடுக்கிறது, நீங்க முடிவெடுக்கிறது எல்லாம் சரியன்னு சொல்லி நினைக்க கூடாது. நான் ஏதோ பிள்ளைகளுக்கு ஆட்டி பேசி ஏதோ பிள்ளைகளை செயல்படுறது இல்ல. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க தான் வேஸ்ட், எல்லாம் நீங்க தான் கஷ்டப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளுடைய காரியத்துல நீங்க தான் எல்லாம் கஷ்டப்பட்டு போறது இல்லையா? நீ தெரியுமா ஜெவன்ல எத்தனை பேரும் எத்தனை பிள்ளைகள் கண்ணீர் விட்டு இருக்காங்க? எத்தனை பிள்ளைகள் கண்ணீர்? தாப்பன் தாய் கண்ணீர், தாப்பன் தான் கண்ணீர் விடுறது ஒரு பக்கம், பிள்ளைகள் கண்ணீர் விடுகிறது இருக்கும். முடிவு சின்ன ஒரு பிரச்சனை இல்லையா? சின்ன காரியம் எல்லாம் உடஞ்சு போயிட்டு. ஜெர்மன்ல ஒரு பழமொழியா இல்லாட்டி கதை சொல்லுவாங்க, ஒருத்தன் ஒருவன்ல அன்பு கூர்ந்தா அவன் எடுக்கிற முடிவுக்கு விட்டு கொடுக்கிறது தான் அந்த அன்பினுடைய பிரதிபலன் விளங்குது. அன்பு வந்து எதையும் தாங்கும், எதையும் சகிக்கும் சொல்லி போட்டு போட்டு மொங்குறது, பிள்ளைகளை போட்டு மொங்குறது. ஆனா வேதம் என்ன சொல்லும்? எதையும் தாங்கும், எதையும் சகிக்கும் சொல்லி. பிள்ளைகளை அடிப்பது தவறல்ல, ஆனா கண்டதுக்கும் அடிப்பது தவறு. சரியா? சரியா? சரி இல்லையா? சரியா? கண்ணீர் விடுகிறது யாரு? சரி, அடுத்த கேள்வி, இன்று வரைக்கும் நீங்கள் ஏதாவது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எடுத்த முடிவுக்கு உங்கள் பிள்ளைகளை பார்த்து மன்னிச்சுக்க, நான் இது செய்தது பிள்ளைன்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லைங்க, சொல்ல மாட்டீங்க.
என்ன, நீங்க தகப்பன், உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பதே அடிப்படை காரியம். அடிப்படை காரியம் என்ன, எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியுமா, ஜெயமணில வாழுகிற பிள்ளைகள் உங்களை விட பல மடங்கு முன்னுக்கு நிக்கிறாங்கன்னு சொல்லி, அநேக காரியங்களுக்கு உங்களுக்கே தெரியாது சில காரியங்கள், அவங்க பல காரியம் முன்னுக்கு நிக்கிறாங்க. சில பிள்ளைகளை காய்ச்சி கொண்டு தாய் தப்பினா சொல்லி இப்படி போவாங்க, ஏன் தெரியுமா, அவனுக்கு தெரியும் இது வேற விதமானதான் சரி, இவன் ஏதோ தனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்க, இவங்களுக்கு விளங்கப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ற பிளான் அவங்களுக்கு இல்ல. விளங்குத என்ன சொல்ற, அதை புரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல உங்க பிள்ளைகளை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க விசாரிங்க உங்க பிள்ளைகள் எப்படி இருக்குது, என்ன செய்யுது, என்ன நடக்குது, என்ன போகுது, என்ன பிள்ளைக்கு எது விருப்பம், எது விருப்பம் இல்ல, எது கேக்கும், எது கேக்குது இல்ல. உங்க பிள்ளைகளுக்கு விருப்பமான சாப்பாடு உங்களுக்கு ஏன் தெரியாது, இப்படியே நின்றா இதுலயே நின்றுவோம் பாருங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், அது அப்படியே இருக்க எடுக்கு, ஏன் தெரியுமா, அதை குறித்து விவரிக்க விரும்பல, அது எல்லாரும் தானே விவரிக்கிறது. பிரியத்தரங்கி பின்னர் வரைக்கும் சொந்த மந்தத்தில இருந்து எல்லாம் பிள்ளைகள் நல்லா இருக்கும், பிள்ளை அப்படி செய்யணும், பிள்ளை இப்படி செய்யணும். ஆனா தாய் தப்பு என்ன செய்யறாங்க, வேதத்தில் பிள்ளைகளை கர்த்தருக்கு நடத்தினவர்கள் நல்லா இருக்கிறார்கள், அவர்கள் தவறாக நடத்தி கண்ணீர்ல முடிந்ததும் அங்கே இருக்கிறது இல்லையா. பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை நடத்துங்க. வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க, வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு வாலிப பிள்ளைகள் இருப்பாங்க. நான் சிந்தனைக்கு வருகிறது, நான் சொல்றேன், ஏற்றுக்கொள்றதும் நடந்து கொள்றதும் உங்களை பொறுத்தது. வாலிப பிள்ளைகள் வளர்ந்து வருகிற நாட்கள் லவ் என்ற ஒரு காரியத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறார். லவ் பண்றது தவறா, லவ் பண்றது தவறா, லவ் பண்றது தவறு இல்ல, ஆனா அதுல ஒழுங்கு முக்கிய சரியாக இருக்கு. இதன் அடிப்படையில் எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கு தெரியுமா. முடியாது 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 முடியாது, அடி கண்ணீர் கவலை கஷ்டம் துன்பம். உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் நீங்க இந்த நடந்து வருகிற காரியங்கள், சமுதாயத்தில் கடக்கிற காரியங்களை நீங்க கண்டு கத்துக்கலாம். சில காரியங்களை சில பேருக்கு நினைப்பு என்ன தெரியுமா, என் குடும்பத்தில் ஒன்றும் நடவாது, என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் நடவாது, ஒண்ணுமே அங்க நடவாது. உனக்குத்தான் நடக்கும், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். நான் தீர்க்க தரிசி கிடையாதுங்க, மாறி கிரிப்பற அது வேற கருத்துல போயிருந்த. என் குடும்பத்தில் ஒன்றுமே நடவாது, நான் யார், என் பிள்ளைகள் யாரு, நான் வளர்த்த பிள்ளை, அது இது அது இது. ஐயா நான் சொல்றேன், வார்த்தை இந்த கொழுப்புகள் எல்லாம் அடக்காம ஆண்டவர் விடவே மாட்டார், விடவே மாட்டார். மற்ற பிள்ளைக்கு ஒன்னு சொல்லிச்சுன்னா உன் இறுதியம் உடையட்டுக்கு, அடுத்தவன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு ஒன்னு இறுதியம் உடையட்டுக்கு. அது இல்ல, பேச்சு வேற, காரியம் வேற, கருத்து வேற, விசாரணை வேற, எல்லாம். இந்த கதைக்கிற இந்த பெருசா கதைக்கிறாக்கள் இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிறாக்கள் தான் கதைப்பாங்க, ஏன் தெரியுமா, இது எல்லாம் ஒண்ணு ஜெயிப்ப ரெண்டு பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா உன் பிள்ளை வளர்ந்து வருகிற நாட்கள் இருக்கு, இந்த நாட்களை விட அந்த நாட்கள் மோசமாயிருக்கு தெரியுமா. இன்னைக்கு இருக்கிற காலம் இருக்கு பாரு, இது ஓரளவுக்கு நாமளே டக்கு பண்ணி பரவாயில்ல, ஆனா கடந்து போகிற நாட்கள் இருக்கு பாருங்க, ஓ இன்னும் அருமையாக இருக்கும் பாருங்க. ஆகவே நீ இன்னைக்கு எப்படி கதைக்கிறியோ அதுக்கு டெஸ்ட் டெஸ்டா உனக்கு கிடைக்கும் அந்த நாட்கள். பயப்படாதீர்கள், லவ் பண்றது தவறா இல்ல, உன் பிள்ளையை இருத்து விசாரி சரிப்படுத்தி கேள், அது எவ்வளவுக்கு நன்மையாக மாற்ற முடியுமோ அதை செய்துகொள். எவ்வளவுக்கு ஒரு காரியத்தை நன்மையாக நடத்த முடியுமோ அதை செய்துகொள், முடிவுதான் முக்கியம். உன் பிள்ளையை நேசிக்கிறேன்றியே பெரிய விளையாட்டு தெரியுமா, எனக்கு அந்த பொம்மை தான் போகணும், என் பிள்ளைக்கு வேண்டு குடு, எனக்கு அந்த இதுதான் போகணும், வேண்டு வேண்டு குடு, எனக்கு அந்த கார் தான் போகணும், வேண்டு. உன் பிள்ளை லவ் பண்ணிட்டு அதை விசாரி, ஓகே கதைப்போம் பேசுவோம், சரி வந்தா சரி பார்த்துக்கொள்வோம், ஓகே. அதுதான் அன்பு, அதுதான் ஜேமன் சொல்றாங்க, என்ன தெரியுமா, அன்பு அது விட்டுக் கொடுக்கிற தன்மையுடையதா. அன்பு என்ன செய்யும், எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா நான் என் அன்பு, நான் பிள்ளைய நான் மதிக்கிறேன், பிள்ளைய நான் கனம் பண்றேன், பிள்ளைய நான் நேசிக்கிறேன், அதனால விட்டுக் கொடுக்கிறேன். என் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
அதனால என்ன செய்கிறேன், நான் விட்டுக் கொடுக்கிறேன். தாய் தகப்பனாக இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லலாம், இது தகாது, இது நல்லதில்லை. இல்ல எனக்கு அதுதான், இது வரைக்கும் எல்லாம் விளையாடிச்சாமனு நீ தானே வண்டி கொடுத்தாய், வண்டி கொடுக்க இல்லையா என் பிள்ளைக்கு. அதுல வர்ற பிரச்சனை, அதுல வர்ற கண்ணீர்ல அவர்களை சகிக்க வேண்டியதா இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் நீ என்னுடைய தாய் தப்பனுடைய நிலைமையில சில ஆலோசனைகள், சில காரியங்கள், சில நியமங்கள் நீ கொடு, தவறில்ல. அதன் அடிப்படையில எடுத்த முடிவுகள்ல பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போகிறது. திருமணங்களை பார்க்க முடியாத தாய் தகப்பன்மார், கண்ணீரோடு வீட்டிலே இருந்து புலம்புகிற தாய் தகப்பன்மார், பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பார்க்க முடியாத தாய் தகப்பன்மார், ஏன் சிறிய காரியங்கள் உன் பிள்ளையை நீ நேசிக்கிறாயா? சரிப்படுத்து, சரிப்படுத்து. தாய் தகப்பனா இருக்கிற நீங்கள் சிந்தித்து செயற்படுங்கள், யோசித்து செயற்படுங்கள். உங்கள் குடும்பமே கண்ணீரிலே போய்விடாத படிக்கு நன்றி யோசிங்க, நன்றி யோசிங்க, நன்றி செயல்படுத்துங்க. ஏன் தெரியுமா, வேதம் என்ன தெரியுமா, என்ன சொல்லுகிறது, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபத்துக்கு உட்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற வழியில் நடத்துங்க. வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லுகிறது என்ன தெரியுமா, உங்கள் விசுவாசத்தை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கடத்துங்க, உங்கள் பக்தியை உங்கள் அன்பை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கடத்துங்க, வாட்டிக்கு இருக்கிற மரியாதைகளை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கடத்துங்க. அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளைகள் ஒழுங்காக நடக்க வேண்டிய இடத்துல நடந்து, இருக்க வேண்டிய இடத்துல இருந்து, வளர வேண்டிய இடத்துல வளர, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அது ஒண்ணும் செய்யறது இல்ல, அது தன் பருவத்துக்கு வருகிற பொழுது என்ன செய்யறது, அப்பதான் உனக்கு திண்டாட்டம் இல்லையா, அப்பதான் உனக்கு திண்டாட்டம் இல்லையா. நீ இந்த வயசுல இன்னைக்கு உன் பிள்ளை எப்படி நடத்துறாயோ அதுதான் அது 18-20 வயசுலயும் அதனுடைய செயல்பாடுகள் நடக்கும் இல்லையா. அதனால இந்த வயசுல உன் பிள்ளைய மதிக்காம, உன் பிள்ளைய கணக்கெடுக்காம அங்க இங்கன்னு சொல்லி விட்டுட்டேன்னு சொல்லிச்சுன்னா அது வளர்ந்து வர வளர்ந்து வர வளர்ந்து வர உன்னை விட்டு அதை விலகி கொண்டே போகும். ஜேர்மன்ல கன நியூஸ்கள் வரும், ஜேர்மன்ல பேப்பர்ல கன நியூஸ்கள் வரும், எடுத்து வாசிங்க, அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நன்றி தெரியும். உங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன இலங்கை டிசிஷன் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, இலங்கை இலங்கை இலங்கைக்கு அது சரி, சூழ்நிலை அப்படி இருக்குது, அங்க வழியில காரித்திப்பினாலே பக்கத்துல இருக்கிற ஆட்சி வந்து ஆடிக்கிட்டு போயிருவா இல்லையா. ஆனா இங்க அப்படி இல்ல, அது வேற உலகம், இது வேற உலகம். நீ இங்க இருக்கிற காரியங்கள் கணக்க படிச்சு அந்த பிள்ளைகளை சரியாக நடத்த வேண்டி இருக்கிறது. அல்லாவிட்டால் இலங்கை 20 வருஷத்துக்கு முதல்ல இருந்த காலத்துக்கும் இப்ப இருக்கிற காலத்துக்கும் வேற வித்தியாசம் இருக்கு. நாம எல்லாம் அந்த காலத்துல இருந்துட்டு இருக்கோம் சரியா, நாம இலங்கையிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த காலத்தில இருந்து தான் இன்றைக்கு பிள்ளைகளை நாம் நடத்தி கொண்டிருக்கோம். ஆகினால பிள்ளைகளே உங்க பெற்றாருக்கு கத்திரிக்குள்ளே கீழ்ப்படியுங்க, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்காகவும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்காக வேண்டி. உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கணுமா, உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. என்ன மரத்தில் இருக்குது, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணாட்டிக்கு நீர்க்காங்கள் உன் கண்ணு கண்ணை புடுங்கும் அப்படியா இருக்கு, ஒரு வாக்கன் இருக்கு. நீர்க்காக மென்னுச்சியா அவங்க கண்ணை கொத்தி எடுத்துருமா இல்லையா. அநேகருடைய நினைப்பு என்ன தெரியுமா, சிம்சோனுக்கு மாத்திருந்தான் கண் புடுங்கப்படும் சொல்லி. சிம்சோன தெரியுமா உங்களுக்கு, சிம்சோனுக்கு மாத்திரம்தான் கண் புடுங்கப்படும் சொல்லி நினைக்கிறார்கள். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீர்க்காக வந்து பக்கத்து கொத்திட்டு போயிருமா இல்லையா. ஆகையினால தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க, அது வேதத்தின் நியமம், அது வேதத்தின் கட்டளை, அது வேதத்தின் முதன்மையான கற்பனையாக இருக்கிறது. ஆமென். இதை கொஞ்சம் கணக்கு பேசிட்டு போகலாம், பிள்ளைகள் பெற்றோர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் சொல்லி இவ்வளவு இன்றைக்கு காணும் இல்லையா. அதே நேரத்தில் 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 496 பக்கம் பழையற்பாடு, 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து வாசிங்க.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாய எசாயா என்னும் தீர்க்கரசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமமாய் நடந்து
உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தேன் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாய தாவீதின் தேவனாயிருக்க கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து.
இங்கு பாத்தீங்கன்னா எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண தருவாயிலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இல்லையா, மரண தருவாயிலே இருந்து கொண்டிருக்க சாக போகிறான். இது அருமையான ஒரு சம்பவம். என்ன தெரியுமா, யாருக்குமே முன்பதாக வந்து நீ சாக போகிறாய் என்ற நியூஸ் கிடைக்கதில்லை. யாருக்கும் அப்படி ஒரு நியூஸ் கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு யாருக்கு அது கிடைச்சிருக்கா, நீ சாக போறாய், நாளைக்கு சாக போறாய், உன் சொத்து பத்தெல்லாம் எழுதி வை, மற்றவனுக்கு எழுதி வை, பர்த்தனை இல்லைன்னு சொல்லி ஏழை ஏழைக்கு எழுதி வைன்னு சொல்லி யாருக்கும் நியூஸ் கிடைக்கிறது இல்லை. ஆனா எசேக்கியா ராஜா ராஜாவாக இருந்து கிடைத்த நியூஸ் என்ன தெரியுமா, நீ சாக போகிறாயா, கர்த்தர் சொல்றாரு நீ சாக போகிறாயா, நீ என்ன செய்யற, மறிக்க போகிறாய், உன் காரியத்தை ஆயத்தப்படுத்து, உன் காரியத்தை ஆயத்தப்படுத்து. வந்ததையா பிரச்சனை, மூன்றாவது வசனம் எனக்கு பிடிச்சிருக்கிற வசனம் தெரியும், ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். யாராவது நீங்க சொல்ல முடியுமா, நான் உமக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் இருந்த மோசே அவர் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறார், யாராவது உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன்னு சொல்லி தேவனை பார்த்து சொல்ல முடியுமா? தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த வெளிப்படையான வாழ்க்கையில விட்டுட்டு உள்படையான வாழ்க்கையிலே கருத்து கொள்ளுங்கள். விளங்குறதா, வெளியில வெள்ளையர் வெள்ளையர்களை போல நடவாமல் கருத்து கொள்ளுங்கள் உள்ளான வாழ்க்கையிலே. முன்பாக நான் உண்மை உள்ளவனாய் நடக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனாய் நடக்கிறேன். என் சபைக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனாய் நடக்கிறேன். என் ஊழியத்துக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனாய் நடக்கிறேன். என் சமுதாயத்துக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனாய் நடக்கிறேன். சொல்ல முடியுமா? தந்திர செயல்களும் இருட்டில் ஆலோசனைகளும் தேவனுக்கு முன்பாக உன்னை வாந்தி பண்ணி போட பண்ணும். நான் உண்மை உள்ளவன். சின்னதுக்கும் வேணாத காரியம், சின்ன காரியங்களுக்கும் பெரிய விளையாட்டுகள். ஆனா அவன் ராஜாவாக இருந்து அவன் ஜோசிங்க, அவன் குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்கல, அவன் ராஜா, நான் உண்மை உள்ளவனாக இருந்தேன். அடுத்த வசனம், அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது, மன உத்தமமாய் இருந்தேன். மனதுக்கு ஒரு உத்தமம் தேவையா? கர்த்தாவே உமது கூடாரத்தில் யார் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் மனதிலே ஒரு உத்தமம் தேவ பாருங்க, நான் உத்தம புருஷன். யோபு அவன் உத்தம புருஷன். யோபு யாரு? அவன் உத்தம புருஷன் இல்லையா? சொல்ல முடியுமா, நான் ஒரு உத்தமன், நான் குடும்பத்துக்கு முன்பாக உத்தமன். உத்தமன் என்பது சபையின் மாத்திரம் கிடையாது, ஜனக்கூட்டத்தின் மாத்திரம் கிடையாது, நாலு சிவருக்குள்ளையும் உத்தமன் தான்.
விளங்குறதா? உத்தமன் உத்தமன் தான், சரியா? அவன் சொல்ற ஆண்டவரே என்னை மரணத்துக்கு உட்படுத்தின, ஆனால் நான் உமக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தன. ஆண்டவரே சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? யார் சொல்ல போறீங்க? நான் உத்தம புருஷன். என் உருதத்திலே தாவீதுராஜா என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி இருக்கிறதா சொல்லும். என் இருதத்திலே வேதனை உண்டாக்கும் வழி இருக்கிறதா? ஆண்டவரே சொல்லும், ஆராய்ந்து பாரும், ஆராய்ந்து பாரும். ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி இருக்கிறதா சொல்லும். ஆண்டவரே சொல்ல முடியுமா? நான் உத்தம புருஷன், நான் உத்தம புருஷன். அடுத்தது என்ன சொல்லுகிறது? உன் பார்வைக்கு, உன் பார்வைக்கு நலமானதை செய்த ஆண்டவரே. இன்றைக்கு மனுஷர் பார்வையிலேயே நம்மளால நல்லது செய்ய முடியல. பக்கத்தில் இருக்கிறவன் பார்வைக்கே நல்லது செய்ய முடிய தெரியல, நன்மையாதையை பேச தெரியல, நல்லபடி வாழ தெரியல. ஆனா அங்க என்ன தெரியும்? ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் நன்மையானதை இல்லையா செய்தேன். ஆண்டவர் ஒருத்தர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், உடை இல்லாம இருந்தேன், அது இல்லாம இருந்தேன், இது இல்லாம. ஒருத்தர் என்ன கவனிக்கல? அப்ப கேக்குறாங்க, என்ன தெரியுமா, நீங்க எப்ப உடை இல்லாம பசியா இருந்தீங்க? இதுல இருக்கிறவங்களுக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு நீங்க எதை செய்யறீங்களோ அதைத்தான் எனக்கு செய்வீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பிரச்சனை தீர்த்துட்டார். இங்க என்ன சொல்லப்படுகிறது? நான் உமது பார்வைக்கு, தேவனுடைய பார்வைக்கு முன்பாக அவன் என்ன நலமானதை செய்த ஆண்டவரே. சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க, தேவனுடைய பார்வைக்கு முன்பாக என்ன செய்தோம்? நலமானதை செய்தோம். நாம செய்யறமா? நாம செய்யறமா? நாம செய்யறமா? சொல்லுங்க. மனச்சாட்சியும் உள்ளான வாழ்க்கையும் தான் முக்கியமானது, முக்கியமானது. சரியா? 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 அதான் நான் பரலோகத்தை குறித்து பெரிய கற்பனையே வைத்திருக்கிறேன். அந்த நாளை குறித்தும் பெரிய கற்பனை. என்ன தெரியுமா? நான் எதிர்பார்த்தவர்கள் சிலர் இருக்க மாட்டார்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, எதிர்பார்க்க முடியாதவர்கள் அங்க வந்து லாஸ்டர் ஐஸ்வர்யவான் கதையை பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்திருப்பாங்க. ஐஸ்வர்யவான் கட்டாயம் வருவான், வந்திருப்பான். அதெல்லாம் நான் சொல்லப்படுத்துறேன். ஐஸ்வர்யவான் எப்படி ஊசிங்க காதுல ஒட்டகம் போடுறதுக்கு சரியா இருக்கும் சொல்லி நல்ல அருமையான வார்த்தைகள் இல்லையா? இதுக்கெல்லாம் பெரிய இன்டெலிஜென்ட் ஆக்கள் எல்லாம் தேவையில்லை. அதுல இருக்கு பாருங்க, என்ன ஒட்டத்துல ஊசிக்கு இந்த காதுல ஒட்டகம் போவா இல்லையா? எங்க இருக்கிற உச்சம் உமக்கு முன்பாக நன்மையானது செய்து. இதன் அடிப்படையில் தேவன் அதை ஏற்றுக்கொண்டு என்ன தெரியும், 15 வருஷம், 15 வருஷம். ஐயா உன் வாழ்க்கை சரியாயிருந்தால் உன் ஆயுசு நாட்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? சம்பூர்ணமாயிருக்கும், சம்பூர்ணமாயிருக்கும். என்னுடைய வாழ்க்கை சரியா இருந்தா என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும் தெரியுமா? சம்பூர்ணமாயிருக்கும் இல்லையா? கஷ்டப்பட்டு மறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கஷ்டப்பட்டு மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் முதல் முதிர் வயதுல வசனம் இருக்கு இல்லையா, உன் முதிர் வயதுலையும் கனிதந்து நல்லா இருப்பாய். முதிர் வயதுல, முதிர் வயதுல, இன்னைக்கு வாலிப வயதுலயே ஒழுங்கா இருக்க முடியல இல்லையா? முதிர் வயதுல நாம நல்லா இருக்கலாம் இல்லையா? அப்படியே அப்போஸ்தலர் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் ஒரு காரியத்தை, சரி, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. 36வது வசனத்திலிருந்து 9:36 வாசிங்க.
யோப்பா பட்டணத்தில் கேக்கு பாச என்னும் தவித்தாள் என்னும் பேருடைய ஒரு சிஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள். அந்நாட்கள் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள்.
ஓகே, அப்படி இருக்கு. நான் சம்பந்தம் இங்க பாத்தீங்கன்னா தொக்கால் வேலை என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டவர்களையும் துன்பப்பட்டவர்களையும் துயரப்படுகிறவர்களையும் என்ன செய்கிறது? ஆற்றுவது, ஏற்றுவது, பேசுவது, உதவி செய்வது, என்னெல்லாம் அவளால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் ஜனங்களுக்கு செய்தார். ஒரு நாள் வந்தது, வியாதி அவளை ஊடுருவினது, மறித்து போனால் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு கூட்ட ஜனம், கட 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 கட, ஒரு கூட்ட ஜனம். நான் இன்றைக்கு விடிய அங்க கேள்வியில் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ இன்றைக்கு செத்தா உன்னை குறித்து 4 பேர் என்ன சொல்லுவாங்க? நியாயமான கேள்விகளை கேட்டு சிந்திப்பவர்கள் நாங்கள் கிடையாது இல்லையா? இன்னைக்கு நான் செத்தா என்ன குறித்து நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அதை சொல்லுங்க. அந்த இஸ்ரவேல் செத்தவுடனே அந்த ஒரு கூட்டம் ஓடி வந்தது, எங்கயா இந்த அப்போஸ்தலன், அவர் அடுத்த பட்டத்தில், அடுத்த பட்டத்தில் அங்க என்ன நடக்குது, ஆள் இங்க 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 இங்க, இந்த இஸ்திரியை எப்படியாவது எழுப்பணும். ஏ, அவள் எனக்கு ஆகாரம் இல்லாத நேரத்தில் எனக்கு சாப்பாடு தந்தாள், என் பிள்ளைகள் படிக்க கஷ்டப்பட்ட நேரத்தில் எனக்கு படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு பெஞ்சில் கொப்பி என்று வேண்டி தந்தாள், ஆகையினால் அவள் எனக்கு உதவி செய்தபடினால் அவள் என்ன கொஞ்சம் வாழணும் வாழணும், அவளை எழுப்புங்க, எப்படியாவது எழுப்புங்க. நீ இன்னைக்கு மறித்தால் உன்னை குறித்து நாலு பேர் என்ன சொல்லுவாங்க சொல்லு. நீ இன்னைக்கு மறித்து போன உன்னை குறித்து என்ன சொல்லுவாங்க? அப்பாட அவரால் போய் சேர்ந்துட்டு, அப்பாட இருந்ததுல ஒரு பிரயோசனமும் கிடையாது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் பாவிக்கிறது நீங்க கேட்கறது இல்லையா? நான் கேட்டிருக்கேன், இருந்ததுல ஒரு பிரயோசனம் இல்லையா? ஒருத்தருக்கு அப்பாட அங்க ஒரு மனுஷன் இருந்தால் கொண்டு வாவல, எப்படியாவது எழுப்புங்க. நான் இன்னைக்கு மறித்தா நாலு பேர் வந்து சொல்லுவாங்களா, ஐயா நான் இருந்தா நாலு பேருக்கு உதவியா இருந்தது, நாலு பேருக்கு அது உற்சாகமா இருந்தது, நாலு பேரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தக்கூடியதா இருந்தது, சபையில் ஒரு நல்லொரு ஊழிக்காரனாக இருந்தா, ஒரு நல்லொரு விசுவாசியாக இருந்தா, ஒரு நல்லொரு காரியத்தை செய்தான்னு சொல்லி நாலு பேர் நம்மளை குறிச்சு சொல்ல முடியுமா? ஐயா அதை விட்டு தையோ, என் மனுஷனா இருந்து இவ்வளவு நாள் இருந்து இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு துன்பம் இவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி நம்மளை குறிச்சு மாறி தாறி பேசுவார்களா? ஏமனில் ஒரு காரியம் இருக்கு, மறித்தவர்களை குறித்து கூடாம பேசக்கூடாதா அப்படின்னு சொன்னா செய்ததெல்லாம் நல்லதுண்டா சொல்றது? ஏமனில் இருக்குது, மறித்தவர்களை குறித்து கூடாம பேசக்கூடாதா? என் அவருக்கு கேட்டிருமா? அவன் சொல்றான் பேசக்கூடாது, மறிச்சவருக்கு பேசக்கூடாது. ஆனா நானும் நீ மறிச்சா உன்னையும் குறிச்சு என்ன குறிச்சு என்ன சொல்லுவாரு சொல்லு. யாரோ ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரன் மறித்த பொழுது அந்த அந்த காலம் முழுத்திலும் ஒருவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த மரண வீட்டில் அண்டுதானா அவன் ரசிக்கப்பட்டானா? எனக்கு அவன் பேர் தெரியல, எங்க பாஸ்க அடிக்கடி சொல்லுவாரு. அவன் மரண வீட்டில்தான் அந்த மனுஷன் ரசிக்கப்பட்டான். அவன் காலனு காலம் போடாத நீ ஒருத்தருக்கா அந்த ஓடு பரவாயில்ல, நீ சாயிரம் நாள்லயாவது அவன் ரசிக்கப்படுவா இல்லையா? ரசிக்கப்படுவா இல்லையா? விதைத்த விதைகள் எதுகும், சும்மா போகாது இல்லையா? சும்மா போகாது. அந்த தொட்டாளர் மனுஷிய எழுப்புங்க. வந்தாங்க, எழுப்பினாங்க, கொடுத்தாங்க. ஆயுசு நாட்கள் நீடித்ததா இல்லையா? நீடித்ததா இல்லையா? சோர்ந்து போகாம நன்மை செய்யுங்கன்னு சொல்லி வேதத்துல சொல்லுகிறேன். சோர்ந்து போகாம, அதனால நன்மை சோர்வு இருக்கிறது இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் செய்யறது, எவ்வளவு பேருக்கு தான் செய்யறது, எப்படித்தான் செய்யறது? ஏயா இந்த வேலை, நானும் என் வீட்டாரும் என் பிள்ளைகளும் உண்டால் சாப்பிட்டு நித்திரை கொள்ளுவோம் என்று இருக்கலாம் இல்லையா? ஆனால் சோர்ந்து போகாம செய்யுங்க சொல்லுது. கிறிஸ்தவம் மற்ற சமயங்களை போல ஒன்றாகி இருக்கும் சொன்னா எனக்கு வேணாம், எனக்கு வேணவே வேணாம். போல மாறுங்க, ஊழியத்தை செய்யுங்க, தற்காலின் காரியத்தில் கை வையுங்க. ஒரு கூட்ட ஜனம் வரும், இவன் எப்படியாவது அஞ்சு வருஷம் கூட இருந்திருந்தா நல்லா இருக்கல, அஞ்சு வருஷம் கூட இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நாள், ஏன் ஏன் இப்படி, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. கடைசியாக ஒரு சம்பவம் சொல்றேன், என்ன தெரியுமா? அனனியா சப்புரா, அனனியா சப்ராலை குறித்து எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே? பொய் சொன்னாங்க. தேவனுடைய சமூகத்தில் வந்து தைரியமாய் பொய் சொல்லுவது விட்டுடுங்க. தேவனுடைய சமூகத்தில் வீட்டில் சொல்றீங்களே இல்லையோ, ஆலயத்தில் வந்து பொய் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆபத்தான காரியங்களா நீங்க கடந்து போவீங்க, சரியா? இன்னைக்கு ஜனங்கள் துணிகிறாங்க ஊழியக்காரங்களுக்கு பொய் சொல்வதற்கு, ஊழியக்காரங்களுக்கு பொய் சொல்றதுக்கு துணிகிறது. குஷ்டம் புஷ்ஷன்னு வந்துடும் முகத்தில், பாத்துக்க தெரியுமா குஷ்டம் வர்றது? சில பேருக்கு ஒரே கடி வாரிங்க, சில பேருக்கு ஒன்றும் மாறுது இல்ல. குஷ்டம் பழைய பாட்டு பாத்தீங்கன்னா இதுதான் உதாரணங்க. பழைய பாட்டு ஊழியத்தை நீங்க பாத்தீங்கன்னு திடீர் திடீர்னு பார்த்தா மனுஷர்களுக்கு வரக்கூடாததாவது வந்து இருக்கும். அது அந்த நாட்கள் சீல், அதாவது இப்படி இவர் செய்யக்கூடாது என்று செய்தபடினாலே தான் அது உருவாகிறது. அது அந்த அந்த காலகட்டத்தினுடைய சீல். அது புதிய பாட்டு சீல் என்ன தெரியுமா? தபார். இது புதிய பாட்டு சீல் என்ன தெரியுமா? வருமணப்பட்டு போய் சொன்னார்கள், விழுந்து செத்தார்கள், விழுந்து செத்தார்கள். பொய் சொல்லல் ஆகாது. உங்க பிள்ளைகளுக்கே நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. உங்க பிள்ளைகள் மாத்திரம் நீங்க பொய் சொல்றதை கண்டு பிடிச்சாங்க. ஐயா வாழலாம் சரி இல்லையா? உனக்கு அம்போ உன் பிள்ளைகள் மாத்திரம் கண்டுபிடிச்சாங்கன்னு வைய நீ பொய் சொல்றது. ஆக்களுக்கு முன்னால உன்னை வச்சு வாட்டி எடுத்துருவாங்க, உனக்கு வழங்காது. அவன் டொச்சில் எல்லாம் சொல்லிடுவான். இன்னைக்கு கரிதாசோட படுகிற பாடு ஒரு சிலர் பயங்கர பாடு இல்லையா? அவன் போய் விழுவில் எல்லாம் விளையாடி வந்துருவான். இவங்க வந்து யா நைன் இருக்கிறதுக்கு பிரச்சனை முடிஞ்சது. இது தேவனுடைய சமூகத்துக்கு நீ வருகிற பொழுது கவனமாய் வா, கவனமாய் வா, கவனமாய் பேசு, கவனமாய் சொல்லு. அனன்யா சப்ராய் தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவ ஊழிக்காரனுக்கு முன்பாக பொய் சொன்னபடினாலே அவர்கள் மறித்தார்கள். அந்த பொய் அவங்க சொல்லி இருக்காட்டிக்கு அவங்க என்ன செய்திருப்பாங்க? நீண்ட காலம் வந்திருப்பாங்க, சரிதானே? நீண்ட காலத்துக்கு அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லைக்கு அவங்க வந்திருப்பாங்க இல்லையா? ஆனா பொய் சொன்னாங்க, தைரியமாய் பொய் சொன்னாங்க. ஏய் யாரு, ஏன் இது, ஏன் இது? நீ தேவனுடைய பிள்ளை தானே, நீ விசுவாசி தானே, நீ தேவனை ஆராதிக்கணும் தானே, உனக்கே இந்த வேண்டாத வம்பு, உனக்கே இது வேண்டாத வம்பு. நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். நீ இன்றைக்கு போய் சொல்லும் பிள்ளைகள் நாளுக்கு உனக்கு போய் சொல்லும் சொல்லியதான். தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலுயா, 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 ஹாலலுயா.